திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவரு கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய சிவபுராணத்தை சிந்திக்கும் முகத்தானாக நமசிவாய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரம் இறைவனுக்கு பெயராகவும் வடிவமாகவும் இருக்கிறது. அத்தகைய மந்திரத்தை நாமமாக சிவாய நம என்ற நிலையில் உனக்கு மந்திரமே வடிவமாக இருக்கிறது. அத்தகைய பெருமான் வாழ்க என்று வாழ்த்துகிறார். இறைவனை அப்படி வாழ்த்தலாமா என்று சொன்னால், வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்பது திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவாக்கு. எனவே நமது குருநாதர் குறிப்பிட்டது போல இறைவனை நாம் மணிவாசக பெருமான் வாழ்க என்று வாழ்த்தி தொடங்குகிறார். அந்த வகையில் ஐந்தெழுத்து நாமம் வாழ்க, ஐந்தெழுத்தின் வடிவமாக இருக்கின்ற இறைவன் வாழ்க, அந்த திருப்பெயரை கொண்டிருக்கின்ற தலைவன் வாழ்க என்று தொடங்குகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன் என்றால் தலைவன் என்று பொருள். எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்றவன் என்பதனால இந்த தலைவன் வாழ்க என்று வாழ்த்துகிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது இரண்டாவது வரி. இந்த நமசிவாய வாழ்க என்பதில் கூட ஒரு நுட்பம் சொல்வது உண்டு. நம சிவாய, நம என்பதற்கு வணக்கம் என்று பொருள். யாருக்கு வணக்கம்? சிவாய. எனவே என்னுடைய வணக்கம் சிவபெருமானுக்கே, வேறொருவருக்கு வணக்கம் அல்ல. நம சிவாய. எனவே இறைவனுக்குத்தான் என்னுடைய வணக்கம், மற்றவருக்கு அல்ல என்றும் பொருள் செய்வது உண்டு. அப்படி பிரிக்கும் பொழுது நம என்பதற்கு தனியாக பிரித்துவாங்க. நம வடமொழியில் நம என்றால் வணக்கம் என்று பொருள். சிவனுக்கு வணக்கம் என்பத வகையில் நம சிவாய என்று சொல்வது வழக்கம் என்பதும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்று. அடுத்து, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கான், இது ஒரு ஆசிரிய பெருமக்களிடத்துல ரெண்டு வகையான கருத்து உண்டு. நெஞ்சில் என்று இல் கொடுப்பதும் உண்டு, நெஞ்சின் அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சில் அப்படின்னு சொன்னா நெஞ்சில் இருந்து என்ற ஒரு சொல்லை வருவித்துக் கொள்ள வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இருந்து நீங்கான் என்று பொருள் செய்யணும். நெஞ்சின் அப்படின்னு பொருள் செய்தீங்கன்னா அந்த இருந்து என்ற சொல்ல கொண்டு வர வேண்டியது இல்லை. எனவே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, நாம் உரை செய்கின்ற பொழுது இமைப்பொழுதும் நெஞ்சில் இருந்து நீங்காதான் என்று சொல்லணும். அந்த இல் என்பதற்கு பதிலாக இன் அப்படின்னு வைத்துக் கொண்டீங்கன்னா அந்த இருந்து என்ற சொல் கொண்டு வர வேண்டியதில்லை. இமைப்பொழுதும் நெஞ்சின் நீங்கான் சொன்ன போறோம். எனவே இந்த நெஞ்சில் என்று வைத்துக் கொள்ளலாமா, நெஞ்சின் என்று வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, இன் என்பது சாலச் சிறந்தது, இல் என்பதுதான் எல்லாரும் பொதுவாக மிகுதியாக பயன்படுத்துவது. நிறைய ஆசிரிய பெருமக்கள் நெஞ்சில் நெஞ்சில் என்றுதான் பயன்படுத்துறாங்க. ஆனால் எங்களுடைய ஆசிரியர் இதற்கு உரை செல்லுகின்ற பொழுது இல் என்பதை காட்டிலும் நெஞ்சின் என்பது சரியாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, இந்த இமைப்பொழுது என்பதற்கு பெரும்பாலானவர்கள் கால அளவு என்று குறித்திருக்கிறார்கள். நாம் சொல்லும் ஒரு நொடி, இந்த கண் கையை அப்படி சொட்டுகின்ற நேரம், கண் இமைக்கின்ற நேரம், அதுதான் இமைப்பொழுதுன்னு சொல்லுது. ஒரு வினாடி, ஒரு நொடி அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படின்னா ஒரு நொடி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இமைப்பொழுதும் என்ற வகையில் கால அளவு, மாத்திரை அளவு என்று பலரும் குறித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எங்களுடைய ஆசிரியர் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் இமைப்பொழுதும் என்பதற்கு எப்பொழுதும் என்று பொருள் எடுத்துக்கொண்டார். எப்பொழுதும் அப்படிங்கிறத எப்படி பொருள் செய்வது அப்படின்னு கேட்டால், ஆன்மா பிறவிக்கு வாராத காலத்தும் பிறவிக்கு வந்த காலத்தும் நீ திருவருளோடு கலந்து சுத்தம் என்கிற காலத்திலும், எனவே பிறவிக்கு வாராத கேவல நிலையிலும் பிறவிக்கு வந்திருக்கின்ற சகல நிலையிலும் திருவருளோடு இருக்கக்கூடிய சுத்தத்திலும் இறைவன் எப்போதும் நம்மை விட்டு நீங்குவது இல்லை. நேற்றும் நம்மை விட்டு அவன் நீங்கல, நாளையும் நம்மை விட்டு அவன் நீங்க போவதில்லை, இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறான். எனவே இமைப்பொழுதும் என்பதற்கு மற்ற ஆசிரிய பெருமக்கள் கால அளவு என்ற வகையில் ஒரு நொடி அப்படிங்கிற கையை சொட்டுகின்ற காலம் என்று குறித்திருக்கிறாங்க, அல்லது கண் இமைக்கின்ற நேரம் என்று கொடுத்திருக்கிறார்கள். வையாபுரி ஐயா அவர்கள் இமைப்பொழுதும் என்றால் எப்பொழுதும், எப்பொழுதும் என்றால் கேவலம் சகலம் சுத்தம் ஆகிய மூன்று நிலையிலும் உயிர்களை விட்டு நீங்காதிருப்பவன் இறைவன். எனவே இமைப்பொழுதும் என் நெஞ்சின், என் நெஞ்சை விட்டு நீங்காதிருக்கிறான். இதற்கு என் அப்படிங்கிற ஒரு சொல்லிருக்கு பாருங்க, இமைப்பொழுதும் என், அந்த என் என்பதற்கு மறைமலை அடிகள் என் அப்படிங்கிறதுக்கு ஏழையேனாகிய எனது, அந்த என் எங்கெல்லாம் திருவாசகத்தில் என் என்று வருகிறதோ அங்கையெல்லாம் ஏழையேனாகிய நெஞ்சு, ஏழையேனாகிய எனது என்று பொருள் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் நம்முடைய மறைமலை அடிகள் சிவபுராண தொடக்கத்திலேயே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். எனவே இமைப்பொழுதும் ஏழையேனாகிய நெஞ்சிலிருந்து நீங்காதிருக்கக்கூடிய தலைவன். இதில் ஏன் நம்முடைய அடிகள் பெருந்தகை ஒரு வினா எழுப்புகிறார், இந்த மிகப்பெரிய இந்த உடம்புல இறைவனை தலையை விட்டு நீங்காதவன் சொல்லலாம், கண்ணை விட்டு நீங்காதவன் சொல்லலாம், என் மூக்கை விட்டு நீங்காதவன் சொல்லலாம். இப்படி உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த உறுப்பிலிருந்து நீங்காத இறைவன் என்று சொல்லலாம் அல்லவா. ஏன் மாணிக்க வாசக பெருந்தகை நெஞ்சின் நீங்கான் என்று ஏன் குறித்தார் என்று ஒரு வினாவை எழுப்பி அவரே அதுக்கு விடை சொல்லுகிறார். இப்ப தலைப்பகுதி நம்முடைய மூளை என்று சொல்லுகிறோம், அறிவு தொழிற்படுவது மூளையில தான், அது தலையில தான் இருக்கு. அப்ப இந்த அறிவு தொழிற்படுகின்ற இடத்தில் இறைவன் இருக்கிறான்னு சொல்லலாம் இல்லையா. இமைப்பொழுதும் என் தலையில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லலாம். இமைப்பொழுதும் என் மூளையை விட்டு நீங்காதிருப்பவன் என்று சொல்லலாம், அல்லது இமைப்பொழுதும் என் அறிவை விட்டு நீங்காதிருக்கிறவன் சொல்லலாம். அப்படியெல்லாம் அருளி செய்யாமல் நெஞ்சின் நீங்கான் என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வினாவை எழுப்பி அதுக்கு அவரை விடை சொல்லுகிறார். இப்ப நமக்கு ரெண்டு நிலை இருக்கிறது. இப்ப நாம இப்ப இருக்கிற நிலைக்கு விழிப்பு நிலை, அப்ப நம்முடைய அறிவு தொழில்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன பார்க்கிறேன், நீங்க எதை பார்க்கிறீர்கள், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், நான் என்ன சொல்லுகிறேன், இதெல்லாம் எல்லாருக்கும் நினைவில் இருக்கு. சொல்ற எனக்கும் நினைவில்லை, கேட்கிற உங்களுக்கும் நினைவு இல்லைன்னா நாம் இருக்கிற நிலை வேற இல்லைங்களா. அந்த நிலைக்கு பேரு கனவு நிலை. இன்னும் கொஞ்சம் ஆழமா போச்சுன்னா உறக்க நிலை அப்படின்னு பேர். நான் சொல்வது எனக்கு தெரிகிறது, சிவபுராணம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு உங்களுக்கும் நினைவு இருக்கும், நாம சிவபுராணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்படி யாருக்காவது நினைப்பு இல்லைன்னா அவங்க மேல நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். எனவே எல்லாருக்கும் இருக்குது. அப்ப எப்பெல்லாம் நாம் விழித்திருக்கிறோமோ அப்பெல்லாம் அறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப நாம தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உறக்கத்துக்கு சென்று விட்டால் இந்த மூளை என்பது தொழில்படாது. மூளை என்ன பண்ணும், சிந்தனை முதலானவற்றையெல்லாம் நிறுத்திடும். உறக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய மூளை முதலான கருவிகள் தொழில்படுவது இல்லை. அப்ப இறைவன் என் மூளையை இடமாக கொண்டிருக்கிறான் என்று சொன்னா விழிப்பின் போது கூட இருக்கிறான், உறக்கத்தின் போது தொழில்படாமல் நின்று விட்டான் என்று ஆகிவிடும். ஆனா நெஞ்சு அப்படி இல்லை, உறக்கத்தின் பொழுதும் நெஞ்சு இயங்கிக் கொண்டே இருக்கிறது, விழிப்பின் பொழுதும் நெஞ்சு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே நாம் உறங்கினாலும் உறக்கம் இல்லாதிருந்தாலும் நெஞ்சினுடைய இயக்கம் நடந்து கொண்டே இருப்பதனால நெஞ்சை விட்டு நீங்கான் என்றார் என்று மறைமலை அடிகள் ஒரு குறிப்பு தந்தார். ஏன் தலையை விட்டு நீங்கான்னு சொல்லாம நெஞ்சை விட்டு சொன்னாருன்னு சொன்னா, நெஞ்சு 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருப்பது. எனவே நம்ம நெஞ்சுக்குள்ள எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு சொன்னாரு, இந்த அறிவு என்பது அதனுடைய நிலை வேறு, அன்பு என்பதின் நிலை வேறு. அறிவு மூளையிடமாக தொழில்படும், அன்பு நெஞ்சை இடமாக கொண்டு தொழில்படும். இறைவன் நெஞ்சை இடமாக கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். எனவே இறைவன் நெஞ்சை விட்டு நீங்கான் என்று சொன்னா அன்பு ஊற்றெடுப்பது நெஞ்சில், எனவே நெஞ்சை விட்டு நீங்காதிருக்கிறான் இறைவன். இது மறைமலை அடிகள் இதற்கு கொடுத்திருக்கிற விளக்கம் அது. எனவே இமைப்பொழுதும் என்பதற்கு கால அளவு என்று சொல்வது ஒரு கருத்து. எப்போதும் என்று கருத்தெடுத்துக்கொண்டு, எப்போதும் என்பது கேவலம் சகலம் சுத்தம் என்கிற மூன்று நிலையிலும் நம்மை விட்டு நீங்காதவன், நம் நெஞ்சை விட்டு நீங்காதவன் என்பது நாம பார்க்கிறோம். எனவே இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, அவனுடைய திருவடி வாழ்கனர். வாழ்க வெல்க போற்றி இதையெல்லாம் இறைவனை போற்று முகத்தானாக அமைக்கப்பட்ட சொற்கள் தான். எனவே தாழ் வாழ்க அவனுடைய திருவடி வாழ்வதாக அப்படின்னர். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. இந்த கோகழி என்பதற்கு திருப்பெருந்துறை அப்படின்னு பேர். கோ என்றால் தலைமை அல்லது பெருமை அப்படின்னு பேர். கோ என்ற சொல்லுக்கு தலைமை பெருமை என்று பேர். கழி அப்படின்னா துறை, அப்ப தலைமை வாய்ந்த துறை அப்படின்னு சொல்லலாம் அல்லது பெரும் துறை. பெருந்துறை என்பதுதான் பொருந்தி இருக்கிறது. ஏனென்றால் மாணிக்க வாசகர் பொருட்டு இறைவன் திருப்பெருந்துறையில்தான் குரு வடிவமாக வந்தார். செந்தளல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எனவே இறைவன் குரு வடிவமாக மணிவாசக பெருந்தைக்கு எழுந்தருளியது திருப்பெருந்துறை. எனவே கோ கழி ஆண்ட திருப்பெருந்துறையில் என்னை ஆண்ட குருமணி, குருமணி அதாவது குருமார்களுக்கெல்லாம் நாயகமாக நிற்கக்கூடிய மணி என்பது பொருள். நீங்க இந்த ஜபமாலை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி தனியா இருக்கும், அதுக்கு பேரு தலைமணி என்று பெயர், அல்லது நாயக மணி என்று பெயர், இன்னும் பேர் சில பேர் குருமணி என்று குறிப்பிடுவாங்க. நீங்க அந்த சொல்ல படிக்கும்போது கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்கன்னு படிக்கணும். ஆனா பெரும்பாலும் சில பேர் எப்படி படிப்பாங்கன்னா கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, அங்க மனிதன் இல்ல, மணி என்பதற்கு ரெண்டு சுழி நீ இல்லைங்க, மூணு சுழி நீ. அப்ப குருமணி கோகடி ஆண்ட குருமணி அந்த என்னுடைய குருநாதனுடைய தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. இதாங்க நீங்க பொருள் விளங்கி கொண்டீங்கன்னா இப்படி பிரிச்சு படிக்கணும். ஆனா பெரும்பாலும் அப்படியே எல்லாரும் ஒரு கூட்டமா படிக்கும்போது நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க குருமணிதன் தாழ் வாழ்க அப்படியே படிச்சு பழகிட்டோம். ஆனா பொருள் போய் சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லணும். திருப்பெருந்துறையில் குருநாதனாக வந்து, அதுவும் குருநாதருக்கெல்லாம் குருநாதன், குரு மணி தன் தாழ் வாழ்க, அவனுடைய திருவடி வாழ்கனர். கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஆக கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள்ங்க. இன்னைக்கு வடமொழியில் இருக்கக்கூடியவர்கள் ஆகமம் என்பதற்கு சிவாகமங்கள், அது 28 ஆகமங்கள் என்று குறிப்பது உண்டு. பொதுவா ஆகமம் என்றால் நூல் என்று பெயர். அதான் சொல்றார் நம்முடைய மறைமலை அடிகள், ஆகமம் என்ற சொல்லுக்கு பொருள் செய்கின்ற பொழுது திவாகரம் முதலிய நிகண்டு, நமக்கு தமிழ்ல மிகச்சிறந்த பழமையான நிகண்டு என்பது திவாகரம் என்கிற நூல். திவாகரம் என்கிற நிகண்டில் ஆகமம் என்ற சொல்லே இல்லை என்று குறிப்பிடுகிறார் அடிகள் பெருந்தகை. சொல்லும் பொழுது திவாகரம் என்கிற நூல்ல ஆகமம் என்ற சொல் இல்லை. அதே சமயத்தில் பிங்களம் அப்படின்னு ஒரு நிகண்டு உண்டு, அந்த பிங்களம் என்கிற நிகண்டுல ஆகமம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஆகமம் என்ற சொல் திவாகரம் என்ற நூலுக்கு பின்னால்தான் நம்முடைய மக்கள் வழக்கத்தில் வந்திருக்கிறது என்பது அடிகள் பெருந்தகையினுடைய கருத்து. அந்த அடிகள் என்று சொல்வது மறைமலை அடிகளை குறிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே சமயத்தில் ஆகமம் ஆகி, இங்கே ஆகமம் என்பது நெறி, ஆகம நெறிக்கு இறைவன் மிக அருகில் நிற்பவன் என்று பொருள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், அன்னித்தல் என்பதற்கு நெருக்கம் என்று ஒரு பொருள், இனிமை என்று ஒரு பொருள். யார் எல்லாம் ஆகம நெறியில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நெருக்கமாக இருப்பான், அதே சமயத்தில் இனிமையாக இருப்பான். இப்ப ஆகம நெறின்னு ஒரு நெறி இருக்கிறதுன்னு தெரியுது, வேறொன்றும் இல்லைங்க, சிவபெருமானே தலைவன், அவனை தவிர இன்னொருவர் தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நெறிக்குத்தான் ஆகம நெறின்னு பேர். பதி பசு பாசம், பதி பசு பாசம் என்கிற முப்பொருள் உண்மையை சொல்லி அந்த பதி என்பவன் சிவபெருமானே என்று சொல்லுகிற நெறி எதுவோ அதுதான் ஆகம நெறி. வேத நெறி என்பது அப்படி அல்ல, வேத நெறி என்பது பொது, அது எல்லா தெய்வத்தையும் சுட்டி காட்டும். நீங்க கல்வி வேண்டுமா கலைமகளை கும்பிடுங்க, செல்வம் வேண்டுமா மலைமக திருமகளை கும்பிடுங்க அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் வலியுறுத்துவது வேதம் என்கிற நெறி. ஆனா ஆகமம் என்கிற நெறி சிவபெருமானே அவரை தவிர இன்னொருவரை வேண்ட வேண்டியது அவசியம் இல்லை என்று வலியுறுத்துவதுதான் ஆகம நெறி. அதனாலதான் திருஞானசம்பந்தர் வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வரும்போது சேக்கிழா பெருமான் சொன்னாரு, வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. அந்த மிகு சைவத்துறைன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் ஆகம நெறி. அவர் வந்தது வைதீக நெறியில வந்தார். அவருடைய தந்தையார் எல்லாருமே வைதீக நெறிக்கு உரியவர்கள். ஆனா அவர் உயர்த்தி பிடித்த கொள்கை சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று உயர்த்தி பிடித்தது திருஞான சம்பந்த பெருமானுடைய கொள்கை. பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன். அப்படிப்பட்ட கொள்கை திருஞான சம்பந்த பெருமானுடைய கொள்கை. எனவே வேத நெறி என்பது பொது, ஆகம நெறி என்பது சிறப்பு. இங்க சிறப்பு நெறியை சொல்லுகின்ற வண்ணமாக ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான், அன்னித்தல் என்பதற்கு நெருக்கமாக இருப்பது. இன்னொன்று இன்சுவை பயத்தல் அப்படின்னு ரெண்டு பொருள். எனவே ஆகம நெறியிலே நிற்பவர்களுக்கு இறைவன் நெருக்கமாக இருப்பான், அவர்களுக்கு இனிமையாக இருப்பான் என்பது பொருள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. அவ்வாறு அந்த பெருமான் ஆகம நெறிக்கு மிக நெருக்கமாக நின்று இன்பத்தை தருகின்ற தலைவன் என்பதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இது ஒரு அருமையான தொடர். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் என்பது சிவபெருமானை குறிக்கும், அநேகன் என்பது ஆன்மாக்களை குறிக்கும். நம்ம திருவருட் பயன் படிக்கும்போது அதுல ஒரு குறட்பா உண்டு, குருநாதன் உருவம் தாங்கி உணர்த்துகின்ற இடத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்வாரு, ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை இரண்டு ஆக ஆறு ஆதி இல். இந்த ஆறும் அனாதி பொருள், இறைவன் அனாதி, உயிர்கள் அனாதி. இறைவனை ஏகன் என்றும் உயிர்களை அநேகன் என்றும், கண்மம் என்பது ஆணவம் மலத்தை அந்த ஆணவம் இருள் என்றும், கண்மத்தை கண்மம் என்றும், அதுக்கப்புறம் மாயை சொல்லும் பொழுது இரண்டு மாயை என்பர், சுத்த மாயை அசுத்த மாயை. ஆக ஆக ஆறு ஆதி இல் என்பது திருவருட்பயன். அப்ப ஏகன் அநேகன் இறைவன், ஏகன் இறைவன், அநேகன் என்பது உயிர்கள். அடுத்தது இறைவன் என்ற ஒரு சொல் வைத்திருக்கிறார். இறைவன் என்ற சொல்லுக்கு எல்லாவற்றுள்ளும் தங்குபவன், எல்லாவற்றுள்ளும் தங்குபவன் என்ன சொல்ல போனா எல்லா பொருளையும் எல்லா பொருளிடத்திலும் கலந்திருப்பவன், எல்லா பொருளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உடையவன். எவன் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறானோ, எவன் எல்லா பொருளையும் தாங்கி நிற்கிறானோ அவனுக்கு இறைவன் என்று பெயர். அப்ப இறை என்ற சொல்லுக்கு தாங்குதலும் தங்குதலும், தாங்குதல் ஒரு பண்பு, அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் தலைமை பண்பாக இருப்பது. எனவே அந்த வகையில் தாங்குதலும் தங்குதலும் ஆகிய பண்பு யாருக்கு உண்டோ அவனே இறைவன் என்று பெயர். இறைவன் என்று யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, தன்னளவில் ஒருவனாகவும் அதே சமயத்தில் கலப்பு காரணமாக எல்லா பொருளிலும் கலந்து நிற்பவன் எவனோ அவனே இறைவன். நம்ம எல்லாரோடும் கலந்து நில்லாதிருப்பவன் இறைவனாக மாட்டான். நம்மோடு கலந்திருப்பது மட்டும்தான் அவனுக்கு தனித்து இல்லை என்று சொன்னாலும் இறைவனாக மாட்டான். எனவே தனித்தும் கலந்தும் நிற்கக்கூடிய தன்மை எவனிடத்து உண்டோ அவனே இறைவன். அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது ஏகன் அநேகன் இறைவன் என்று குறித்தார் நம்முடைய மணிவாசக பெருமான். எனவே அங்கு எல்லாவற்றுள்ளும் தங்குபவன் என்று ஒரு பொருளும், இருத்தல் தாங்குதல் என்ற தன்மை உடையவன் என்பதனால இறைவனை ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று மணிவாசக பெருந்தகை இறைவனை வாழ்க என்று வாழ்த்துகிறார். இந்த ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு முறை வாழ்கன்னு சொல்லியிருக்கிறார்.